வணக்கம் நேயர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவில் இருந்து உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒளியிலும் தமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழன்று சங்கே முழங்கு என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 29 தேதி 2025 தமிழுக்கு விசுவாவச வருடம் ஆவணி திங்கள் 13 நாள், இஸ்லாத்திற்கு 6 ரஃபி உல் அல்வால் 1447. மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வளமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரலமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் தீய செயல்களை செய்ய அஞ்சுதல் என்பதை விளக்கும் தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் இருந்து 9வது குரலினை பார்க்க இருக்கின்றோம். ஒருவன் தன்னைத்தானே காதலிப்பது உண்மையானால் தீவினைப்பாற்பட்டவற்றை அவற்றுள் ஏதேனும் ஒன்றாயினும் சிறிதளவு கூட பிறரிடத்தில் செய்யாதிருக்க வேண்டும் என்பதை இந்த குரல் விளக்குகின்றது. தன்னைத்தான் காதலனாயின் இணைத்து ஒன்றும் துன்னற்க தீவினைப்பால். பிறர்க்கு தீமை செய்வான் தன் ஆசையை அடைவதற்கு ஒருவர் தடை என்று எண்ணுகின்றான். அல்லது கோபத்தால் மேல்நிலையில் இருக்கிறோம் என்ற ஆணவத்தால் எதிராளியின் பலவீனத்தை வைத்து அடித்தல், துன்புறுத்தல், மானம் போக்கல், உடைமை பறித்தல், சேர்ந்தவர்களை துன்புறுத்தல், கற்பழித்தல், சீரழித்தல், வாழ்நாள் எல்லாம் துயரப்பட வைத்தல் முதலியவற்றை ஈவிரக்கமின்றி செய்கிறான். அதில் ஒரு நிறைவு. ஆக தன்னலமோ நிறைவோ தேடி பிறரை வாட்டி வதைத்து நோகடித்து அதை பெறுகிறான். ஆனால் உண்மையில் தனக்கு நன்மை செய்து கொள்கிறானா, நிறைவு அடைகின்றானா? சுற்றியுள்ள எல்லாம் தெரியும், ஆனால் மனிதனுக்கு தன்னை தெரியாது. புலன் இன்ப வேடிக்கை வினோதங்களில் மயங்கி தன்னை தெரிந்து கொள்ளாமல் தவற விட்டு விடுகிறான். இன்பங்களை அனுபவிக்கும் உடம்பும் மனமுமே தான் என்று எண்ணுகின்றான். யாராவது இறந்தால் உயிர் போய்விட்டது என்று சொல்ல கேட்டும் கூட தான் உயிர் என்பது தெரியவில்லை. உயிர் உடம்பை விட்டு செல்லும் போது சேர்த்தவை உடன் வருவதில்லை, செய்தவைதான் வரும். செய்த வினையின் பயன்தான் வரும். அந்த வினை மூட்டையை தான் ஒருவனாகவே சுமக்க வேண்டும். தீவினை என்ற மூட்டையை சுமப்பது முள்ளாக நிறைந்துள்ள விறகு கட்டையை சுமந்து கொண்டு வெயிலில் நடப்பதை போன்றது. ஆகவே ஒருவன் தன்னலம் உடையவன் என்றால், தன்னை விரும்புபவன் என்றால் உடம்பில் பற்று வைக்கக் கூடாது, அளவு மீறிய இன்பத்தில் ஆசை வைக்கக் கூடாது, எக்காரணத்தாலும் யாருக்கும் இம்மியளவு கூட தீமை செய்யக்கூடாது என்பதனை இந்த குரல் விளக்குகின்றது. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் திருக்குறளின் 21வது அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தின் 9வது குரல், தன்னைத்தான் காதலனாயின் இணைத்து ஒன்றும் துன்னற்க தீவினைப்பால். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
வணக்கம் அன்பான நேயர்களே. இனியதொரு காலை வேளையில் வானொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைந்திட இறைவனை என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினமும் இந்த நச்சிந்தனை கூறுகின்ற வேளையிலே சிறிய கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பிரஷ், பெயிண்ட் ஆகியவைகளை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்திலே பெயிண்ட் அடித்து கொடுத்தார். பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவதானித்து உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெருமதிமிக்க காசோலையை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானது. அந்த வர்ணம் பூசியவருக்கோ மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் அந்த பெயிண்டர். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை ஐயா, அது ஒரு சிறிய வேலை, அதற்காக இவ்வளவு பெரிய தொகை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது, தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்ட். நண்பரே, உங்களுக்கு விடயம் புரியவில்லை, நடந்த விடயத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டியை பற்றி சொல்ல மறந்து விட்டேன். பெயிண்ட் அடித்து விட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க கிளம்பி விட்டார்கள். படகில் ஓட்டை இருந்த விடயம் அவர்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விடயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறிப்போய்விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெருமதியற்றதொரு சிறிய வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள்? உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது? யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரியாபுரத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.
அடுத்து சங்கநாதம் வாணலியில் இளந்தலைவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும்.
ஒருமுறை ஔவையார் சிறந்த முருகன் தலமான பழனி கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். போகும் வழியில் ஒரு அடர்ந்த காடு குறுக்கிட்டது. அவர் நெடுந்தூரம் நடந்து வந்திருந்ததால் பசியும் களைப்பும் அவரை மிகவும் வருத்தியது. அப்போது பாதையோரத்தின் அருகே இருந்த நாவல் மரம் ஒன்றின் அருகே இளைப்பார எண்ணினார்.
இன்றைய இளந்தலைவரை அலங்கரிக்க கடந்த வாரம் ஹாமில்டனில் நடைபெற்ற வைக்காட்டூர் தமிழ்ச்சங்கத்தின் முத்தமிழ் விழாவில் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற நாடகம் சுட்டபலம் வேண்டுமா சுபாதபலம் வேண்டுமா எல்லோருக்கும் தெரிந்த கதை. இதில் ஔவையாராக சாதனா சிவரூபனும் தமிழ் குமரனாக செல்வன் சாகித்யன் சிவரூபனும் பங்கெடுக்க இதை நெறிப்படுத்தினார் தாயாரான வைத்தியகலாநிதி திருமதி ஷர்மிலி சிவரூபன்.
முருகா, ஒரு நாளா இரண்டு நாளா எத்தனை நாட்கள் எவ்வளவு நீண்ட பிரயாணம்? உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலைகிறேன். உன்னை காணும் நன்னாள் என்னாலும் அறியேன், அப்பா அறியேன்.
ஏன் பாட்டி தனியா இருந்து தானாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
என் அப்பன் முருகனை தேடி சென்று கொண்டிருக்கிறேன். என்ன அப்பா நீ அவ்வளவு உயரத்தில் இருக்கிறாய்?
இங்கிருந்து பார்த்தால் தான் உலகம் எல்லாம் நன்றாக தெரியுது பாட்டி.
அப்படியா
பாட்டி? நீங்கள் மிக களைப்பாக எழுகிறீர்கள். இரண்டு நாவல் பழங்கள் போடவா?
பழத்தா இந்த பழத்திற்கு பழம் தேவையா அப்பா? சரிதான் போடேன், சாப்பிட்டு பார்ப்போம்.
சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா?
அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்றிருக்கிறதா? சரி, சுடாத பழமாய் பார்த்து போடு.
நான் உழுப்புகிறேன், நீங்கள் சுடாத பழமாய் பார்த்து இடங்கள்.
அடடா, பழமில்லாம் மண்,
ஏன் பாட்டி, பழம் சுடுதா? நல்லாய் ஊதி சாப்பிடுங்கள்.
கருங்காலி கட்டிக்கு நானா கோடாளி, இரும் கதளி தண்ணிற்கு நானும்.
என்ன பாட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
உலகமெல்லாம் உபதேசித்து வந்த எனக்கு இந்த சின்ன விஷயம் கூட புரியவில்லையே, யாரப்பா நீ?
என்னை தெரியவில்லையா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எங்கே நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அப்பா.
நல்ல நிதானமாய் கண்ணை மூடி சிந்தித்து பாருங்கள், நான் யார் என்று புரியும்.
முருகா முருகா, ஞான பண்டிதா, நீ என்னை இப்படி சோடித்தது?
இதுவரையில் நீங்கள் கேட்டது வைக்காட்டூர் தமிழ்ச்சங்கத்தின் முத்தமிழ் விழாவில் இடம்பெற்ற ஔவையார் நாடகம். ஔவையாராக சாதனா சிவருபன், முருகனாக சாகித்யன் சிவருபன், நெறியாழ்கை இவர்களுடைய தாயாரான வைத்தியகலாநிதி ஷர்மிளா சிவருபன். அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியிலிருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
15 கீழ்கணக்கு நூல்களில் மருத்துவ பெயர் கொண்ட நூல் சிறுவஞ்சமூலம். கண்டங்கத்திரி வேர், சிறு எழுதுனை வேர், சிறுமல்லி வேர், நெருஞ்சி வேர், பெருமல்லி வேர் ஆகிய 5 மருத்துவ வேர்கள் மக்களின் நோய்களை தீர்ப்பது போல் இந்த நூலில் உள்ள பாடல்களில் 5 பொருள்களால் பிறவி நோயை போக்க சொல்லப்பட்ட நல்லொழுக்க நெறிகளாகும். இதனை இயற்றியவர் காரியவாசன் என்ற புலவர். அவர் சைன மதத்தை சார்ந்தவர். மொத்தமாய் 100 பாடல்களில் 500 நெறிகள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு பாடலிலும் 5 நெறிகளை புலவர் காரியவாசன் எடுத்து காட்டுகிறார். சில பாடல்களை பார்ப்போம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையால் என்று உரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்று என்றல், கிளர்வேந்தன் தன்னடு வாட்டன் நன்று என்றல் வனப்பு. வனப்பு என்றால் அழகு என்று பொருள். கண்ணுக்கு அழகு அலங்காரம் அன்று, பிறர் மேல் அன்பு காட்டுதல், அன்பற்ற பார்வை கொண்ட கண் பொல்லாத கண், காலுக்கு அழகு பிறரை இறந்து கேட்க போகாமை, எண்ணி பார்த்து சொல்லும் ஆராய்ச்சி கழகு பொருளை முடிவு செய்து சொல்வது. பண்கொண்ட இசைக்கு அழகு அதனை கேட்பவர் நன்று என்று சொல்வது. புகழினால் உயர்ந்த வேந்தனுக்கு அழகு தானாலும் நாட்டு மக்களை வருந்தாமல் வைத்திருத்தல் நன்று என்று சொல்வது. அடுத்த பாடலில் கற்றவர் கல்லாதவர் பற்றி புலவர் சொல்கிறார். சிறப்பான பாடலாகும். பழந்தமிழ் இலக்கிய நூல்களில் கல்வி பற்றியும் கற்பது பற்றியும் ஆங்காங்கே தமது எண்ணங்களை பதிவிட்டுள்ளார்கள் புலவர்கள். அவற்றில் சிறுவஞ்சமூலமும் ஒன்று. தேவரே கற்றவர் கல்லாதார் தேருங்கால் பூதரே, முன்பொருள் செய்யாதார் ஆதரே, துன்பம் இலையும் பண்டியாம் வனப்புடையேம் என்பார் இருகால் எருது. நன்கு கற்றவர் தேவரை ஒத்தவர், கல்லாதவர் பூத பிசாசுகளாகும். இளமையிலேயே முதுமைக்கு பொருள் தேடாதவர் அறிவில்லாதவர். முன்பு பொருள் இருந்ததால் துன்பமில்லாமல் இருந்தோம், முன்பு அழகு உடையவராயிருந்தோம் என்று சொல்பவர் இரண்டு காலுள்ள எருதுகள். புலவரின் உரத்த சிந்தனை மனிதனை உயர்த்து ஒழித்துள்ளது. ஒரு மனிதனுக்கு கல்வி மிக முக்கியமானது. கற்றவர் எவ்விடம் சென்றாலும் சிறப்பு தான். ஆகவேதான் நான்மணிக்கடிக ஆசிரியர் தேவரனையே புலவர் என்றார். கல்லாதவரை விலங்கு என்றார் திருவள்ளுவர். இப்பாடலில் கல்வியின் பெருமை, கல்லாததின் சிறுமை என்பனவற்றை விளக்கி துளக்கிய புலவர் முதுமைக்கு இளமையிலே பொருள் தேடு என்ற பொருளாதார சிந்தனையும் முன்வைக்கிறார். அடுத்த பாடலில் எல்லாம் கற்றவள் மனிதன் உலகில் இருப்பானா என்ற கேள்விக்கு விடை கொடுக்கிறார் புலவர். ஒருவனும் அறிவானும் எல்லாம் யாதொன்றும், ஒருவன் அறியாதவனும், ஒருவன் குணநடங்க குற்றமில்லானும், ஒருவன் கணநடங்க கற்றானும் இல். எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவனும் எதுவுமே அறியாத ஒருவனும், நற்குணம் மூலம் முழுவதும் இல்லாதவனாகிய ஒருவனும், குற்றமே இல்லாதவன் ஒருவனும், எல்லா கல்விகளையும் கற்றவன் ஒருவனும் இவ்வுலகில் இல்லை. மனித சமூகத்தை எடைபோட இந்த பாடல் முக்கியமானது. இதற்கு முந்தைய பாடலில் கற்றவரே தேவர் என்றார். அந்த தேவரும் எல்லாம் கற்றவர் அல்ல. எனவேதான் ஔவையார் எவ்வளவு பெரிய அறிஞரையும் அவர் கற்றது கைமண்ணளவு என்றார். அடுத்த பாடலில் சொல்வன்மையால் வரும் அழகே அழகு என்கிறார் சிறுபஞ்சமூல ஆசிரியர் காரியாசம். மயிர் வனப்பும் கண்கவர் மார்பின் வனப்பும், உதிர் வனப்பும் காதின் வனப்பும், செயிர் தீர்ந்த பல்லின் வனப்பும் வனப்பல்ல, நூல் கியந்த சொல்லின் வனப்பே வனப்பு. தலைமயிரால் உண்டாகும் அழகும், கண்களை கவருதலுக்குரிய மார்பினால் உண்டாகும் அழகும், நகத்தால் உண்டாகும் அழகும், பற்களினால் உண்டாகும் அழகும், காதினால் உண்டாகும் அழகல்ல, நூல்களில் பொருந்திய சொல்வன்மையால் வரும் அழகே அழகு. இந்த பாடலை ஆழ்ந்து பார்க்கிற போது இது பெண்களுக்காக பாடியது போல் தெரிகிறது. தலை, மயிர், மார்பு, நகம், பற்கள், செவிகள் யாவற்றோடும் தொடர்புடைய அலங்காரம் பெண்களிடமே உள்ளது என எண்ணும்போது பெண்களுக்கானது என்று என்ன தோன்றுகிறது. அதே நேரத்தில் சொல்வன்மையால் வரும் அழகே அழகு என்று சொன்னதை உன்னிப்பாக கவனிக்கும் போது பெண்கள் கல்வி கற்று அதன் மூலம் அழகாக இருக்கலாம் என்று வலியுறுத்தப்படுகின்றது. அழகு பற்றி பேசிய புலவர் அடுத்த பாடலில் ஐந்து நன்றுகளை அறிமுகம் செய்கிறார். நீரறம் நன்று, நிழல் நன்று, தன்னில்லுள் பாரறம் நன்று, பார்த்து உண்பானேல் பேரறம் நன்று, தன் சாலை நாட்டல் பெரும்போகம் ஒன்று சாஞ்சாலவுடன். நீர் அறம் செய்தல் நன்று, நிழல் அறம் செய்தல் நன்று, தன் வீட்டில் பிறர் தங்க இடங்கொடுத்தல் நன்று, பகுத்து உண்ணும் பேரறம் நன்று, கோவிலோடு மரங்கள் அடர்ந்த சாலை நாட்டல் நன்று. இந்த ஐந்தும் செய்தாருக்கு பேரின்பம் உண்டாகும். பேரின்பம் ஐந்து நன்றுகளை சொன்ன புலவர் சொர்க்கலோகம் போக ஐந்து வழிகளை சொல்கிறார். குளந்தொட்டு கோடு பதித்து வழி சீத்து, உளந்தொட்டு இழுவயலாக்கி வளந்தொட்டு, பாகுபடும் கிணற்றோடு என்ற வைப்பாட்படுத்தான் ஏகும் சுவர்க்கம் இனிது. குளத்தை தோண்டி மரக்கிளைகளை வெட்டி நட்டு மக்களுக்கு நடக்கும் வழிகளை செதுக்கி தரிசு நிலத்தை செப்பம் செய்து உழுகின்ற வயலாக்கி கிணற்றை உண்டாக்கி என்று சொல்லப்பட்ட இந்த ஐந்தும் சொர்க்கலோகம் போவான். இந்த ஐந்தையும் செய்தவன் சொர்க்கலோகம் போவான் என்பதை மிக அற்புதமாக இன்றைக்கு நிலவுகிற வெப்பமடைதல், உலகம் வெப்பமடைதல் பற்றியும் அவன் சொல்லியிருக்கின்றான். மரங்களை நட்டினால் மரங்களினால் வெப்பம் குறையும் என்பதை இந்த பாடலின் மூலம் அறிய முடிகிறது. அடுத்து ஐந்து அறங்களை சொல்கிறார் நூலாசிரியர். என்னவென்று பார்ப்போம். ஈன்றெடுத்தல், சூழ்புறம் செய்தல், குளவியை ஒன்றெடுத்தல், சூளேற்ற கண்ணியை ஆன்ற அழிந்தாளை இல்வைத்தல் பேரறமாக ஆற்றமொழிந்தார் முகநூலார் முன்பு, பெற்றெடுத்த குழந்தையை போற்றி வளர்த்தல், தான் கொண்ட கருவை அழியாது புறப்படுத்தல் கரு உண்டாகிய கண்ணியையும் மிக அழிந்த துன்பப்படும் மனையாளையும் தன் வீட்டில் வைத்து போற்றலும் ஆகிய இந்த ஐந்தும் மிகுந்த நூலறிவுள்ள பெரியோர் முற்காலத்தில் பெரிய அறம் என்று சொன்னார்கள். இந்த பாடல் மூலம் ஐந்து அறங்களை சொன்ன புலவர் இவையெல்லாம் முற்காலத்தில் பெரிய அறமென பெரியவர்கள் சொன்னார்கள் என்பதில் புலவருக்கு முந்தைய காலத்திலே இந்த அறங்கள் சொல்லப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. இந்த அறங்கள் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாகவே இருக்கின்றது. எனவே இவற்றில் நேயர்கள் முடிந்த அறங்களை செய்து நாம் நல்ல மனிதர்களாக மாறுவதற்கான வழியை சமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கநாதத்தில் ஊடகவியலாளரான திரு வரதராஜன் அவர்கள் தேச வளமை சட்டத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தருகின்றார்.
இலங்கையின் தமிழ் சிங்கள உறவுகள் தொடர்பான முரண்பாடுகள் தோன்றிய நாள் தொடக்கம் சிங்கள பேரினவாதிகள் யாழ்ப்பாணத்தில் வழக்கில் உள்ள தேச வளமை சட்ட அடிப்படையில் வெளியார் யாழ்ப்பாணத்தில் காணியும் சொத்தும் வாங்க இயலாது தடுக்கிறது என்ற அடிப்படையிலான தேச வளமை சட்டத்தை தாக்குவது பற்றி குறிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றனர். அது இன்றும் காணொலிகளில் தொடர்ந்து வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். இது ஒரு தவறான கருத்து என்பதோடு இரு சமூகங்களுக்கு மேலான நல்லுறவிற்காக திருத்தப்பட வேண்டியதுமாகும் என்பது மாற்றமில்லை. அயல் ஆக்கிரமிப்பாளர் வருவதற்கு முன்பே யாழ்ப்பாணத்தில் வழக்கில் இருந்து வந்த சட்டமே தேச வளமையாகும். அப்போது அது எழுத்து வடிவில் இருக்கவில்லை. பூத்துக்கேரை அடுத்து டச்சுக்காரர் யாழ்ப்பாணத்தை ஆளுவோர் ஆகியதும் இலங்கையின் பிற இடங்களைப் போன்று ஒவ்வொரு பகுதியிலும் வழக்கிலிருந்து சட்டத்துக்கு வரையப்பட்ட வடிவம் வழங்கியது போலவே அங்கும் செய்தனர். அச்சட்டமே தேச வளமை எனப்படலாயிற்று. அப்பேரிலேயே அதன் விளக்கம் விளங்கியிருக்கிறது. கவனிக்க வேண்டிய முதலாவது அம்சம் என்னவென்றால், இலங்கையில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்குரிய குறிப்பான ஒரு சட்டம் இது மட்டுமல்ல. இவ்வாறான விசேட சட்டங்கள் மேலும் இரண்டு உள்ளன. அவை முறையே கண்டிய சட்டமும் முஸ்லீம் சட்டங்களுக்கும் ஆகும். கண்டிய சட்டம் என்பது கண்டிய மாகாணங்களிலிருந்து வரும் கண்டியர்களுக்கு செல்லுபடியாகும் வளமை வார்ந்த சட்டமாகும். அது கண்டிய சட்டம் எனப்பட்டாலும் அது கண்டிய மாகாண சிங்களவர்கள் அனைவருக்கும் உரிய சட்டமாகும். முஸ்லீம் சட்டம் என்பது இஸ்லாம் மதத்தை, அதாவது ஒரே கடவுளையும் முகமது நபிகளின் தீர்க்க தரிசன தன்மையையும் ஏற்பவர்களுக்குரியதாகும். அவர்கள் பிறப்பாலோ மத மாற்றத்தாலோ முஸ்லீம்களாக இருக்கலாம். இலங்கை முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் ஷாபி சிந்தனைக்குரிய மரபுக்குரியவர்கள் ஆவர். தேச வளமை என்பது வடமாகாணத்தில் வதியும் தமிழருக்குரிய வளமை வாய்ந்த சட்டமாகும். தேச வளமை விதிமுறைகளின் படி இம்முறை யாழ்ப்பாண மாகாணத்தின் மலபார் குடிமக்களுக்கிடையே உள்ள சகல விவகாரங்களுக்கும் அல்லது மலபார் குடிமக்களுள் ஒருவர் பிரதிவாதியாக உள்ள வழக்குகளுக்கு செல்லுபடியாகும். இங்கு மலபார் என்பது தமிழ் என்பதுக்கு சமானமாக பாவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாகாணம் என்பது மன்னாரையும் முல்லைத்தீவையும் உள்ளடக்கும். திருகோணமலையையும் மட்டக்களப்பையும் உள்ளடக்காது. சொத்தும் காணியும் தொடர்பான சட்டமே சிங்கள பேரினவாதிகளின் தாக்குதலின் இலக்காக இருந்து வந்திருக்கிறது. தேச உடைமை சட்டத்தின் கீழ் விற்பனைக்குரிய ஒரு சொத்தை மற்றவரும் வாங்கும் உரிமையை தடுக்கும் வசதி இருவகையானவருக்கு சார்பாக அமைந்திருக்கிறது. இவ்வாறான தடை உரிமை இருவகையானவரால் மட்டுமே செயற்படுத்த முடியும். கொண்டு வந்து விற்க இருக்கும் சொத்தை விற்க விரும்புவோருடன் சக உடைமையாளராக இருப்பவர், இரண்டாவது விற்க விரும்புகவர் இறக்கும் பட்சத்தில் அவரது வாரிசுகளாக இருக்கின்றவர். விற்கப்பட உள்ள சொத்து அசையாத ஆதனம் ஒன்றின் பிரிக்கப்படாத பங்காக இருந்தால் ஒழிய ஒருவர் காணியை விற்கவர் சொத்தை விற்கப் போகின்ற பொழுது அந்த விற்கப்படவிருக்கின்ற அந்த சொத்து அசைய ஆதனம் ஒன்றின் பிரிக்கப்படாத பங்காக இருந்தால் ஒழிய இந்த உரிமையை பாவிக்க இயலாது. தனிப்பட்ட ஒருவருடைய சொத்து என்றால் இதனை பாவிக்க முடியாது. விற்க விரும்புகிறவர் சொத்தின் ஒரே உடைமையாளராக உள்ள பட்சத்தில் மட்டும் இந்த உரிமை செல்லாது. தமிழரோ சிங்களவரோ முஸ்லீமோ எந்த இலங்கை பிரஜையும் விற்க விரும்புகிறவரது தனியான உடைமையை உள்ள சொத்தையும் வாங்குவதை தேச வளமை தடை செய்யவில்லை என்பதை இதிலிருந்து நாங்கள் அறியலாம். உண்மையில் இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர் அல்லாதோருக்கு சொத்துக்கள் உள்ளன. தேச வளமையின் நோக்கம் ஒன்றுக்கும் அதிகமானவர்களின் கூட்டான உடைமையான காணியையோ சொத்தையோ வெளியார் வாங்குவதை தடுப்பதாகும். கூட்டு உடைமையாக உள்ள சொத்தில் பகுதியை வெளியார் வாங்க அனுமதிக்கப்படும் போது தகராறுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பகைமைக்கும் இடம் ஏற்படுகிறது என்பது தெளிவு. இந்த சட்டம் தமிழர்களுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகையும் வழங்கவில்லை என்பதை நாங்கள் அறியலாம். டச்சுக்காரர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போது அங்கு எழுதா வழக்கத்தில் இருந்த சட்டமே இந்த தேச வலிமை சட்டம். டச்சுக்காரர் எடுத்த முடிவு அதற்கு வரையறுத்த வடிவம் ஒன்றை வழங்கியது மட்டுமே. அதை யாராவது டச்சுக்காரரை வற்புறுத்தி எழுதியதாக இல்லை. இலங்கை பிரஜைகள் அனைவருக்குமான ஒரு சட்டத்தை உப்பை வகுக்க இயலுமானால் தேச வளமை தமிழருக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது என்ற அடிப்படையில் தமிழர் மீது பகைமை உணர்வை குவிப்பது ஒரு நியாயமற்ற தன்மை. இதுவே தேச வளமை பற்றிய சில குறிப்புகள் தொடர்பான விளக்கமாகும். நன்றி, வணக்கம்.
ரங்கநாதத்தில் தொடர்வது சமூக அறிவித்தல்கள்.
கரிகரர் அவர்களின் சிறப்பான பாடல்களும் மற்றும் பாடகர் ரவி முத்து மாணிக்கம் ஏசிரி ஆகியோரின் காதுகளுக்கு இதமான பாடல்களும் கேட்டு மகிழ இன்றைய உங்கள் ஆசனங்களையும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். காலம் செப்டம்பர் 13 தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு, இலக்கம் 19 ரன்விஷரி ரோட் எப்சம் அக்லாண்ட் என்ற முகவரியில் இடம்பெற இருக்கின்றன. தொடர்புகளுக்கு 0219919594. மீண்டும் ஒரு முறை 0219919594 என்ற தொலைபேசியோடு தொடர்பு கொண்டு உங்கள் ஆசனங்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி.
அன்பான அழைப்பு. வேளாங்கண்ணி மாதா திருவிழா 2025, ஒக்லாண்ட் 3 கிங்ஸ், மவுண்ட் ஆல்பர்ட் வீதி, இலக்கம் 463 அமைந்துள்ள புனித திரேசம்மாள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெறவுள்ள வேளாங்கண்ணி மாதா திருவிழாவிற்கு வருகை தந்து ஆசீர் பெறும்படி அன்பாக அழைக்கின்றனர் ஒக்லாண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். 5/9/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருச்சபமாலையும், அதனை தொடர்ந்து 7 மணிக்கு கொடியேற்றத்துடன் திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்படும். 6/9/2025 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருச்சபமாலையும், அதனை தொடர்ந்து 7 மணிக்கு திருப்பலியுடன் நெற்கருணை வழிபாடும் நடைபெறும். இறுதி நாளான 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு திருச்சபமாலையும், அதனை தொடர்ந்து 11:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்படும். திருப்பலியை தொடர்ந்து வேளாங்கண்ணி அன்னையின் திருச்சுரூப பவனியும் நடைபெறும். இறுதியாக பக்தர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படும் என அன்புடன் அறிய தருகின்றார்கள் ஒக்லாண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். நன்றி.
நியூசிலாந்தில் ஐங்கரன் விக்னேஸ்வராவின் 6 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெறும் நாள் 31 ஆகஸ்ட் ஞாயிறு மாலை 6 மணி. நடைபெறும் இடம் மவுண்ட் ரோஸ்கில் யுத்த ஞாபகார்த்த மண்டபம், இலக்கம் 13 மே ரோட் மவுண்ட் ரோஸ்கில், ஓக்லாந்து 10041. தலைமை திரு ஷன் வேலுப்பிள்ளை. அனைவரையும் அன்புடன்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
வணக்கம். எமது தமிழ் மாணவர்களின் தேர்வுத் திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த வருடத்தில் இருந்து பிரித்தானிய தமிழ் தேர்வு சபையுடன் ஒருங்கிணைந்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையினால் ஆண்டிறுதி தேர்வு நடத்தப்படுகின்றது. இத்தேர்வு இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் தேர்வின் மாதிரியை உடையது. வரும் அக்டோபர் மாதம் இத்தேர்வு நடைபெற உள்ளது. அதற்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையுடன் தொடர்பு கொள்ளவும். மின்னஞ்சல் nztamilexam@gmail.com. தொலைபேசி தர்சி 0123